திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் அடுத்த திருப்பாடல் 103வது திருப்பாடல். நல்ல ஞான செய்திகள் அடங்கி இருக்கின்ற அருமையான ஒரு செய்தி. இந்த திருப்பாடல் என்ன சொல்லப்படுகிறது என சொல்லி, என சிவபெருமானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் புரிகிறார். யாருக்கு இப்படி அருள் புரிகிறார் என்பதை நம்மால் சொல்ல இயலாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். 63 நாயன்மாருடைய எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவன் அருள் புரிகிறார். அப்படி அருள் புரிகிறது ஏன், அப்படி அந்த அருள் தன்மை வேறுபடுகிறது. ஆட்பால் அவருக்கு அருந்தன்மையும் ஆதிமாண்டும் கேட்பான் புகிர் அளவில்லை கிடக்க வேண்டாம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதியாலும் சுடர்விட்டுடன் எங்கள் சோதியான்கிறார். அவன் செய்கின்ற அருள் செயல்களை எல்லாம் உள்ள சிற்றறியை வைத்து ஏன், எதற்கு, எப்படி என்று ஆராயாதே. ஆகையினாலே நம்முடைய பெரிய புராணத்திலே அடியார்களுக்கு அன்னம் பாதிக்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்ற இடையான்குடியன் மாரநாயனாருக்கு வறுமையை கொடுத்து அவருடைய திறத்தை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இதே போன்று அடியார்களுக்கு அன்னம் பாதித்த பின்புதான் தான் உள்ள நியமம் கொண்டிருக்கின்ற பரஞ்சோதியார் என சொல்லக்கூடிய சிறு தொண்டை இல்லத்திற்கு சென்று பிள்ளைக்கரிய போய் கேட்கிறார். ஏன் இங்கே இப்படி வறுமையை மட்டும் கொடுத்தா, இங்கே பிள்ளைக்கரியை போய் கொடுக்கிறார். இடங்கடி நாயனார் புராணத்துல வறுமையை கொடுத்து அரசனது பண்டாரத்திலே சென்று நெல்லை திருடும்படியாக அங்கே தூண்டுகிறார். அப்ப இதெல்லாம் ஏன் என்றார், இது அவன் தான் இறைவனானவன் பலதரப்பட்ட ஆன்மாக்களுக்கு இப்படி இப்படித்தான் அருள் செய்ய வேண்டும் என்று அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இப்படி இப்படி அவன் செய்தல் வேண்டும் என்று அவன் முன்னமே தீர்மானித்து அமைத்தது. இவன் இப்படித்தான் நடக்கல் வேண்டும் என்று தீர்மானித்து நடந்தது. இதைத்தான் 103வது திருப்பாடலிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின் படி என்று இரு. இது நல்ல ஞான செய்திகள் அடங்கியிருக்கின்ற செய்தி. கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் உயிர்களுக்கு தனக்கரண போன போகங்களை கூட்டுவதும் கூட்டி அந்த தத்துவங்களில் இருந்து பிரிப்பதும். இதைத்தான் நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருப்பரச்சனத்திலே பந்தமும் வீடும் ஆயினார்க்கே என்று சொல்லி காட்டுறார். இப்படி கூட்டுவதும் பிரிப்பதும் அவரது தொழில். இது எந்த இடத்திலே புராணத்திலே வைத்து பேசப்படுகிறது? ஏன் கலிக்காம நாயனார் புராணத்துக்குள்ள சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புராணம் வருகிறது. அவர் செய்தியை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் செங்கிலியாரை திருமணம் செய்தார் என்று அறிந்து பரவிநாச்சியார் ஊழல் கொண்டார். சேர்த்து வச்சது அவர்தான். இப்ப பரவிநாச்சியார் ஊழல் கொள்ளும்படியாக நடந்ததற்கும் காரணம் நம்முடைய பெருமான் தான் இல்லையா. ஆகையினால என்ன பண்ணார், ஊழல் ஏற்பட்டது. ஊழல் ஏற்பட்டதும் சுவாமி என்ன பண்ணார், சேர்ப்பதும் நீ பிரிப்பதும் நீரே என்று பெருமானை நீர் போய் தான் பறவையாருடைய ஊழலை தீர்க்க வேண்டும்னார். அவர் பறவையாருடைய ஊழலை தீர்க்க வேண்டும் என சொன்ன உடனே அவர்தான் ஊழலை தீர்த்து சேர்ப்பிக்கின்றார். அப்படி சேர்ப்பிக்கின்ற பொழுது சேக்கடார் பெருமான் அங்கு ஒரு வார்த்தை போடுறார், அருமையான ஒரு வார்த்தை. சுந்தரிடம் பறவையார் என்ன சொல்லுகிறார், அவருடைய ஊழல் தீர்த்துட்டேன், நீ அவரது திருமாளிகைக்கு போன்னு சொல்லுவது. பந்தமும் வீடு நீர் அருள் செய்யும்படி செய்தீர் எந்த பிரானே என் இனி என்பார் இடர். அழகான வார்த்தை. பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி செய்தீர், பிரிப்பதும் சேர்ப்பதும் எல்லாம் உன்னுடைய அருட்சிகளாக இருக்கின்றது, எந்த பிரானே என் இனி என்பார் இடர். எல்லாவற்றையும் சேர்ப்பதும் பிரிப்பதும் எல்லாம் உன்னுடைய அருட்சிகள், இதனால் எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை என்று அழகாக பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி அழகாக சேற்றார்கள் வார்த்தை போடுறார். ஆகையினால இறைவன் தான் உயிர்களுக்கு தத்துவங்களையும் கூட்டுகிறான், தத்துவத்திலிருந்தும் பிரிக்கின்றான். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் அந்த விடயங்களிலிருந்து பிரிப்பதும் ஒன்றை ஒன்று ஆட்டுவதும் ஆற்றுவது, ஒன்றை ஒன்று ஆற்றுவதுன்னா கேவல நிலையிலே இருக்கின்ற சகல கேவல நிலையில் இருக்கின்ற உயிர்களை சகல நிலைக்கு கொண்டு வர தனுகரண போன போகங்களை கொடுத்து ஆட்டி வைப்பது. ஆக ஒன்றை ஒன்று ஆற்றுவதும் ஆட்டி அடக்குவதும் அந்த உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனு கரண போன போகங்களை ஒரு காலகட்டத்திலே எல்லாவற்றையும் சமகாரம் செய்து ஒடுக்குவதும். ஆக அங்க பழையபடி என்ன செய்தார், கேவல நிலைக்கும் கொண்டு போறது உண்டு. எனவே கேவல நிலைகளை சகல நிலைக்கு கொண்டு போவார், சகல நிலையிலிருந்து கேவல நிலைக்கு கொண்டு போவார். காட்டுவதும் காட்டு மறைப்பதும் ஞான செய்திகளை ஆன்மாவினுடைய உணர்வை காட்டுவதும் காட்டு மறைப்பதும். அங்கே காட்டு மறைத்தல் என சொல்லக்கூடியது மறப்பித்தல், இது ஆன்மாவுடைய இயற்கை குணமாக இருக்கிற இவையெல்லாம் முன்பு அமைத்தபடியாக இருக்கிற கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இதையெல்லாம் இறைவனால் ஏற்கனவே நிச்சயித்திருக்கின்ற முறைமை என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது நம்முடைய சித்தியாக வரக்கூடிய அருமையான ஒரு தொடரை நினைவூட்டுகிறது. பேறு இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுள் பட்டது. எனவே ஒருவருக்கு வரக்கூடிய செல்வம், செல்வத்தை இழத்தல், அதனால் வரக்கூடிய இன்ப துன்பம், அதனால் கிடைக்கக்கூடிய புகழ் இழிவு, இவை அத்தனையும் முன் கருவில் பட்டது. ஏற்கனவே அந்த ஆன்மாவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற முன்னமைத்த ஏற்றின்படி என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 104வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். ஒருவன் ஒரு வினையை ஈட்டிவிட்டால் அதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அதை வந்து வேண்டாம் என்று தள்ளவும் இயலாது, தன்னிடமிருந்து வேறொருக்கு மாற்றவும் இயலாது. அந்த வினையை ஈட்டியவனே அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அழகாக சொல்லப்படுகிறது. எனவே நுகரும் இன்ப துன்பம் அவன் வினையினால் வந்தே தீரும், அவன் வினையினால் அந்த இன்பமோ துன்பமோ வந்தே தீரும். இதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். உள்ளதுதான் போமோ மற்ற இல்லாதது வருமோ, பள்ளமே வெள்ளம் பரவாதோ, கள்ளமாய் பித்து போலே பிதற்றும் பேதை மடநெஞ்சமே செத்து போனானோ சிவன். அருமையான ஒரு செய்தி சொல்லி காட்டினார். உள்ளதுதான் போமோ, நீ செய்திருக்கின்ற அந்த ஈட்டிய வினையானது அது இருக்கத்தானே செய்யும், அது எப்படி போகும், அது உன்னுடைய சூக்கும தேகத்திலே சேர்ந்து கொண்டே இருக்கும், அது ஆகாமியமாக இருந்து அது சஞ்சீதத்திலே இருந்து கொண்டே இருக்கும், அது அனுபவித்தே தீர வேண்டும். உள்ளதுதான் போமோ மற்ற இல்லாதது வருமோ, பயன் என்று ஒன்று இல்லாமலேயே வினை என்ற ஒன்று இல்லாமலேயே நீ ஒரு பயனை அனுபவிக்க இயலுமோ? ஆகையினாலே ஒரு பல நற்பயனை ஆரம்பிக்க ஒரு நல்வினை செய்திருக்க வேண்டும். ஆகையினாலே தான் மற்ற இல்லாதது வருமோ, நீ நல்ல பயனை எதிர்பார்த்தால் அது எப்படி இருந்தால்தான், உனக்கு நல்வினை இருந்தால்தானே வரும். எனவே உள்ள வினையும் போகாது, இல்லாத பலனும் வினையால் இல்லாததால் வராது. அது எப்படி, இந்த உள்ள வினை எப்படியும் வந்தே தீரும் என்றால், ஒரு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த தண்ணீரினுடைய இயல்பு எங்கே பள்ளம் இருக்கிறதோ அது தானே சென்று நிரம்பிவிடும். இதே போல இந்த வினையானது பள்ளம் கண்ட இடத்தில் தண்ணீர் தானே சென்று சேர்வதைப் போல இந்த வினையானது அந்த ஆன்மாவுடைய சூக்கும தேகத்தில் தானே சேர்ந்து அது அந்த ஆன்மாவோடு அனுபவிக்கும்படியாக அது இருக்கும். அதைத்தான் பள்ளமே வெள்ளம் பரவாதோ, கள்ளமாய் பித்து போலே பிதற்றும் பேதி நெஞ்சமே. ஆக நமக்குடைய இன்ப துன்பங்களை நாம் அறியும் காரணம் அறியாமல் பித்து போல் பிதற்றும் பேதை மடநெஞ்சமே செத்து போனானோ சிவன். செத்து போனானோ சிவன் என்றார், சிவன் என்ன செயலற்றா இருக்கிறான், அவன் என்ன செயலற்று இருக்கிறான் என்ன கேள்வி கேட்கிறான். சிவனது செயல் என்ன? ஆன்மா சிவனுக்கு பேர் பண்டாரின்னு பேரு. போற்று பகரடையில உமாபதி சிவாச்சாரி சிவனை பண்டாரிங்கிறார், கணக்கெழுதுகிற பண்டாரி. ஆன்மா செய்கின்ற ஒவ்வொன்றையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈஸ்வரி அப்படி சொல்லி காட்டுறார். ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வச்சிருக்கிறார். எதையுமே அவர் கவனியாமல் இல்லை. கண்காணி இல்லென்று கள்ளம்பட செய்வார். கண்காணி இல்லா இடம் இல்லை. அதனால இது யாரும் அறியவில்லை, எவரும் அறியாதவர் அறியாது என்று நினைத்து நாம் எதையும் செய்துவிடக் கூடாது. நல்லதற்கும் கணக்கு வைத்திருக்கிறான், அல்லதற்கும் கணக்கு வைத்திருக்கிறான். எனவே அந்த வினையை செலுத்திருப்பதுதான் அவனது செயல். ஆகினாலே சிவன் என்ன செயலற்றா இருக்கிறான். அவனது செயல் எது, அவனது காரியம் எது? அந்த உயிர்களுக்கு அந்த வினையின் பயனை கூட்டுவிப்பதுதானே அவனது செயல். அதனாலே தான் செயல் என்று பொருள்பட செத்து போனானோ சிவன், அவன் செயலற்றா இருக்கிறான். அவனது செயலானது அந்த வினையின் பயனை உயிர்களுக்கு இணைப்பது கூட்டுவது என்பதை அழகாக இங்கே இலங்கை சொல்லி காட்டுகிறார். எனவே உள்ளதுதான் போமோ மற்ற இல்லது இல்லாதது வருமோ, பள்ளமே வெள்ளம் பரவாதோ கள்ளமாய்வித்து போலே பிதற்றும் பேதை மடலஞ்சமே செத்து போனானோ சிவன். ஆகையினாலே எல்லாம் சிவனது செயலே என்று அமைந்திருத்தல் வேண்டும். நம் செயல் என்று நீ ஏன் இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று நீ உணராதே, இது நம் செயல் என்று நினையாதே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 105வது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். ஈசன் பலஹீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று முடியலாம், ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அடிப்பதும் தானானால் நோக்குவது எம் யாம் பிறரை நொந்து. இந்த இடத்திலே ஒரு சொல்லுக்கு மட்டும் சரியான பொருள் கொண்டால் இந்த திருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கிலே அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடலுக்கு பொருள் உடனே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நினைக்கும். எந்த சொல்லுக்கு இங்கே பொருள் காணுதல் வேண்டும் என்று சொன்னால் ஆலயம் என்ற சொல்லுக்கு முதல்ல பொருள் காணல். ஆலயம் என்பது என்ன என்றால் முதல்ல ஆலயம் என்பது வேறு, கோயில் என்பது வேறு. கோயில் என சொல்லக்கூடியது கருவறையை மட்டுமே குறிக்கும். அந்த கருவறையிலே சுற்றி இருக்கின்ற மதிலுக்கு உள்ளே இருக்கின்ற எல்கை ஆலயம் எனப்படும். எனவே ஆலயம் என்பது கருவறையை சுற்றி இருக்கின்ற எல்லை, கோயில் என்பது கருவறை, பெருமான் வீற்றிருக்கின்ற கருவறை. இந்த ரெண்டு சொல்லாட்சியும் வைத்துத்தான் திருமூல தேவனார் உணர்த்துக்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு ஆலயம், இந்த மதில் சுவருக்குள்ளே உள்ளம் பெருங்கோயில், அந்த உயிராகிய இந்த மனத்திற்குள்ளே இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இந்த கோயில் என சொல்லக்கூடியது இந்த இடத்திலே ஆலயம் என்ற ஒரு சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது இது எப்படி எப்படி வந்தது? நாம் கேட்டா வந்தது, தானாகவா வந்தது? இந்த ஆழ்வாவினுடைய வினைக்கு ஏற்ப இறைவன் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். இறைவன் கொடுத்த இந்த உடம்பிற்குள்ளே நோய் வருகிறது, அது இன்ப துன்பத்தை அடைகிறது. அப்படி வருகின்ற பொழுது ஒருவர் தனக்கு அகிலம் செய்கின்ற பொழுது இவன் என்னை அழிக்க வருகிறான், இவன் என்னை துளைக்க வருகிறான், இந்த உடம்பிற்கு கேடு செய்கிறான் என்று அவரையே நோகிறாய். இது யார் கொடுத்த உடம்பு? சிவனால் கொடுக்கப்பட்ட உடம்பு, அவனது உடமை. எனவே அந்த உடம்பிற்கு ஒரு அகிலம் என நீ நினைத்திருந்தால் அந்த அகிலம் வருகிறது என்றால் அப்ப அதுவும் இது, இந்த உடம்பிற்கு ஒரு கேட்டை செய்பவன் அழிக்க வருபவன் அதுவும் சிவனால் ஏவப்பட்டதாக தான் நடக்குமே அன்றி ஒருவர் தனிய முயற்சினாலே ஒருவர் உடலை அழிக்க இயலாது. ஈசன் பலஹீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். இந்த உடம்பினை கொடுத்த இறைவன் அவன் பலஹீனனா இருந்த காரணத்தினால்தானே இந்த உடம்பிற்கு நோய் வந்தது, துன்பம் வந்தது. இந்த உடம்பினை அழிக்க ஒருவன் முற்படுகிறான். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதும். ஈசனே இந்த உடம்பினை கொடுக்கின்றான், அவன்தான் எல்லாம் செய்வான், கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே என்று நினைத்தால் தனக்கு கேடு வருபவர்களை நீ வெறுத்தல் செய்ய மாட்டாய். உடம்புகளும் பிறரால் அழித்தல் கூடாது, கூடாமை அவற்றுக்கு கேடு சூழ்ந்தால் ஒரு அதுவும் அவரை நினைத்து வெறுத்தல் வேண்டாம் என்று அழகாக இந்த செய்தியை இங்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இடத்திலே ஆலயம் என்பது உடம்பை குறித்தது. அடுத்து வரக்கூடிய ஆலயம் என்ற ஒரு சொல் உபலக்கணமாக கோயிலை குறிக்கிறது. கோயில் என்றால் இறைவன் வீட்டில் இருக்கின்ற ஆலயம். இது உபலக்கணமாக பெருமாள் வீட்டில் இருக்கின்ற ஆலயத்தை குறிக்கிறது. எப்படி? தேசம் சிவாலயங்கள் சேர வரைய ஒரு மோசம் வந்தது ஐயோ முதல்வனே, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ அருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனே உரை. தேசம் சிவாலயங்கள் சேர வளைய ஒரு மோசம் வந்தது ஐயோ முதல்வனே. அதாவது இறைவன் வீட்டிருக்கின்ற ஆலயத்திற்கும் ஒரு அழிவு வருகிறது. அது எப்படி வருகிறது? இயற்கை சீற்றத்தால் வரலாம் இல்லையா, வெள்ளம் வரலாம், மணல் வாரி முதலானவர்களால் வரலாம், யுத்தத்தில் அழிந்து போகலாம், வேற்று சமயத்தவர்கள் ஒரு ஆலயத்திற்கு அங்கே கேடு செய்து விடலாம் அப்படி தோன்றினார். அப்படி அழியாதவாறு எது அது அப்படி நடந்தது என சொன்னால் அது நாட்டிற்கு கேடு. இறைவன் இருக்கின்ற ஆலயத்திற்கு ஒரு கேடு வந்தது என சொன்னால் அது நாட்டிற்கு கேடு. எனவே ஒரு மன்னன் என சொல்லக்கூடியவன் அதை தடுத்தல் வேண்டும். எனவே ஒரு ஆலயம் ஒரு அழிவுக்கு வந்ததென்றால் அந்த அழிவை தடுக்காத மன்னனை நான் வெறுப்பேனோ? திருமந்திரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை காத்த மன்னனது கடன். தபசிகளும் ஞானிகளும் தத்தம் நெருகிலே நிற்கின்றார்களா என்பதை கண்காணித்தலும் அரசனது கடன். அவர்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அறிந்து அதை தேவை செய்து பூர்த்தி தேவையை பூர்த்தி செய்து அவர்கள் தங்கள் நிலையிலே நிலைத்து நிற்பதற்கு வேண்டிய உதவி செய்வது மன்னனது கடன். திருமந்திரத்திலே அழகாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஆலயம் அழிந்தது என்றால் அதற்கு காரணம் அந்த மன்னனை வெறுப்பேனோ அல்லது ஆன்மாக்களாகிய நாம் செய்த புண்ணியத்தின் குறைவு என்று இந்த ஆலயம் போனது என்று தன்னை நோவேனோ என்று அழகாக விண்ணப்பம் செய்கிறார். தேசம் சிவாலயங்கள் சேர வளைய ஒரு மோசம் வந்தது ஐயோ முதல்வனே, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, மன்னன் அங்கே காவாமையாலே அவனை வெறுப்பேனோ, வறுமையை ஊற்றுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ, சர்வ வல்லமையும் பெற்ற உன்னுடைய ஆலயத்தை பங்கப்படுத்தியது காரணத்தினாலே அந்த ஆலயத்தை அனுபவிக்க முடியாத எங்களுடைய வினையை ஊற்றுகின்ற உன்னை நினைப்பேனோ என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த திருப்பாடலிலே ஆலயங்கள் கேடு வந்தால் அதை மன்னர்கள் காத்தல் வேண்டும், திருக்கோயில்களுக்கு குறைவு என்று ஒன்று வந்தால் அது உலகிற்கு கேடுறும் என்று அழகான இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார். இது திருமந்திரத்திலே வரக்கூடிய அருமையான ஒரு செய்தியைத்தான் இங்கே வைத்து காட்டுகிறார். எப்படி? ஆற்றர் நோய் மிகவும் அவனி மழையின்றி போற்றர் மன்னரும் போர்வழி கொன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில் கள் ஆனவை சாற்றிய பூஜைகள் தப்பிடிந்தான். இதை மன்னன் கவனிக்கணும். முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடும் மன்னர்த்து தீங்குழவா பாரி வழங்குன்றோம் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்ன என் அருள் நந்தி எடுத்துரைத்தானே என்று சொல்லி காட்டுகின்றான். அடுத்து 107வது திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடல். இந்த ஆசை என சொல்லக்கூடிய ஒன்று உண்டு நம்மை துரத்தி பிடிக்கும், அதற்கு நீ இடம் கொடாதே. துரத்தி உன்னை ஆசையை தொடராமல் என்றும் விரத்தியினால் ஆங்கவற்றை விட்டு பரத்தில் அன்பு செய்யடா செய்யடா சேர பிரபஞ்சம் எல்லாம் பொய்யடா பொய்யடா பொய். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா போகப்பொருளும் அவை கனவு போல் உள்ளது போல் தோன்றி மறைந்துவிடும், ஆகையினாலே அவற்றினால் எழுகின்ற ஆசையை நீ பற்றி விடாதே, ஆசையிலே மயங்கி விடாதே, அவற்றை நீ வெறுத்தல் வேண்டும். துரத்தி உன்னை ஆசையை தொடராமல் என்றும் விரத்தியினால் ஆந்தவற்றை விட்டு பரத்தில் அன்பு செய்யடா செய்யடா சேர பிரபஞ்சம் எல்லாம் பொய்யடா பொய்யடா பொய். இறைவன் ஒருவனே மேம்பட்ட பொருள் மெய்ப்பொருள் நினைக்கின்ற பொழுது இந்த உலகமும் உலகிலே காணப்படுகின்ற பொருளும் நமக்கு வெறுப்பு ஏற்படும். ஐயடிகள் காணவர்கோன் மன்னன் தான், ஆனால் பரம்பொருளாக எம்பெருமானே நாம் அடைய வேண்டிய பொருள் என அறிந்து தான் கொண்ட அரச பாரத்தையே துறந்து சிவத்தை அடைவதற்கு தலங்கள் தோறும் சென்று வணங்கினான். அதானே சேத்திர வெண்பா. ஒவ்வொரு தளத்திலும் சென்று பாடினார். ஏன்? அவருடைய ஆசையை அவர் வெறுத்தார், உலகப்பற்றை அவர் வெறுத்தார். இதே போன்று சேரமான் பெருமான் நாயனாரும் தனக்கு மன்னர் பதவி வந்த பொழுது இது இறை சிந்தனைக்கு இது தடையா இருக்கும் என்று அஞ்சினார். அதற்கு பின்பான் இறைவனிடம் வரம் கேட்டு அந்த பருப்பை எடுத்துக்கொண்டார். இந்த உலகாசையை வெறுத்தால் தான் சிவத்தை அடைய முடியும் என்பதற்காகத்தான் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே நீத்தல் விண்ணப்பத்தையே நமக்கு தந்தருளியிருக்கிறார். அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமியோட சுக்கரநாத பெருமாளே சொல்கிறார், இந்த உலகமும் உலகையே இருக்கின்ற போக பொருளும் எப்படி இருக்கணும்? அழகாக முந்திரி பருப்பு நெய் எல்லாம் போட்டு நல்லா பாயசம் வச்சிருக்கிறான். அது ஒருவன் உண்டான், அவன் உண்ட பின்பு அந்த பாயசத்தை வாங்கி எடுக்கிறான். ஆகா, இது முந்திரி பருப்பு நெய் மற்றும் அழகான பாலெல்லாம் சேர்ந்திருக்கின்ற பாயசம் என்பதற்காக தான் கக்கி அந்த பாயசத்தை அவன் விரும்புவான், அச்சி என்று ஒதுக்குவான். எனவே கக்கிய பொருளினை எப்படி ஒருவன் வெறுக்கிறானோ அதே போல உலகத்தை வெறுத்தல் வேண்டும். குருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு ஞானம் சுகநாதர் என்பாரே, காண்ட சோராய் உலகம் காணவில்லை, இன்ப வெள்ளம் ஊன்றி அடியே உறங்கவில்லை என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து, அனைத்துலகம் நம்பால் அனுக்கிரகம் வெற்றியன், அனைத்துலகம் நம்பசமாய் ஆயன், அனைத்து உலகம் கொண்டாடில் என்னை, வினை கொத்தறுத்து பேரின்பம் கண்டாருடில் அன்றோ கதி. அதாவது, இந்த நூல்களை எல்லாம் கற்கிறோம், இந்த நூல்களை எல்லாம் கற்று பிறருக்கு உபதேசம் செய்கிறோம், ஞானத்தன்மையிலே நாம் நின்று உபதேசம் செய்கிறோம். அப்படி உபதேசம் செய்தால் அதை கேட்டோர்களுக்கு மட்டும்தான் பலனே அன்றி உபதேசம் செய்தவனுக்கு பலன் இல்லை. அந்த உபதேசம் செய்தவனுக்கு ஞானத்தின் பலன் எப்பொழுது கிடைக்கும்? நிற்க அதற்கு தக அந்த கற்று அந்த நெறியிலே அவனும் பின்பற்றினால்தான் அவனுக்கு அந்த பேரின்ப நிலை கிடைக்கும். ஆகையினாலே பிறரிய உபதேசம் செய்தால் அது புகழ் கிட்டும், பயனும் பிறருக்கே. அதை நாம் என்ன செய்தல் வேண்டும்? அதனால் பலன் இல்லை. எனவே வீட்டின்பம் நான் உற வேண்டும் என சொன்னால் கற்று கற்பவை நிற்க அதற்கு தர அதன்படி நிற்றல் வேண்டும் என்பதை திருப்பாளர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அனைத்துலகம் நம்பால் அனுக்கிரகம் பெற்று என், அனைத்துலகம் நம்மோசமாய் ஆயன், அனைத்து உலகம் கொண்டாடில் என்னை, வினை கொத்தறுத்து பேரின்பம் கண்டாடில் அன்றோகதி. எனவே அனுபவத்திலே வந்து நம்முடைய வினை கொத்துகளை அறுக்க வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல், அறிவிழந்து நின்ற சுகம் ஆனந்தத்துள்ளே குருவிழந்து நின்று குலாவி பிரியாது இருந்தால் பிறப்பு அருமோ, ஈச்சை மால் கொண்டு திரிந்தால் பிறப்பு அருமோ செப்பு. இது வாதனை வயத்தார் பற்று தோன்றாத வழியே பிறப்பு அருள். பக்குவப்பட்ட பின்பு மலவாசனை நம்மை தாக்குவிடக் கூடாது. அந்த பற்று முற்றிலும் அடுக்க வேண்டும். பற்றற்ற கண்ணையே பிறப்பிருக்கும். அறிவிழந்து நின்ற சுக ஆனந்தத்துள்ளே குறியிழந்து நின்று குலாவி பிரியாது இருந்தால் பிறப்பு வருமோ, பற்று தோன்றாத இருந்த நிலையிலே பிறப்பு வருமா, பிரியாது இருந்தால் பிறப்பருமதி இச்சை மால் கொண்டு திரிந்தால் பிறப்பு அருமோ, மீனம் அந்த பற்றை அறிந்தால் பிறப்பு எவ்வாறு அருண்? ஆகையினாலே நாம் பக்குவப்பட்ட பின்பு மரவாசனை என சொல்லக்கூடியது நம்மை எந்த விதத்திலும் தாக்குதல் கூடாது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. மரவாசனை தாக்கக்கூடாது என்று கூறியவர் அடுத்த திருப்பாடலே 110வது திருப்பாடலே குஞ்ஞான சமுத்திர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நாம் காணுகின்ற எதையுமே எப்படி வெறுத்தல் வேண்டும் என்று ஒரு உபாயம் சொல்லி காட்டுகிறார். எப்படி உபாயம் சொல்லுகிறார் என சொன்னார், நாம் காணுகின்ற பொருள் அத்தனையும் மாயாகாரிய பொருள். நாம் காணுகின்ற பொழுது தெருவிலே ஒரு அழகாக ஒரு நல்ல நகை கடை இருக்கிறது. இவன் இல்லத்திற்குள்ளே ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி வைத்திருக்கிறான். அந்த நிலைக்கண்ணாடியிலே ஜவுளி கடையிலே அந்த நகை கடையிலே இருக்கின்ற பொன்னாபரணங்கள் தெரிகிறது. நிலைக்கண்ணாடியிலே தெரிகின்ற இந்த பொன் ஆபரணம் இவனுக்கு பயன்படுமா? அது கண்ணாடியால் காணும் பொருள் பயன்படாது. இதே போல ஒருவன் கனவு காண்கிறான். எப்படி கனவு காண்கிறான்? தான் அரசாட்சி செய்வதைப் போல கனவு காண்கிறான். இப்படி கனவு கண்டது உண்மை, ஆனால் அதனால் அவனுக்கு பயன் எதுவுமே இல்லை. வறியவன் ஒருவன் தூங்குகின்ற பொழுது ஒரு தங்க புதையல் எடுப்பதை போற கனவு காண்கிறான். கனவிலே கண்டதும் போய், எனவே கண்ணாடியிலே காண்கின்ற பொருளும் கனவிலே காணுகின்ற அவையும் நமக்கு பயன்படாது என்பதை அறிந்து, இதே போல மாயாகாரிய பொருள் எதுவுமே நமக்கு பயன்படாது என்று வெறுத்தல் வேண்டும். எத்திசையும் எவ்வுலகும் எத்தொழிலும் எப்பயனும் நித்தியம் என்று எண்ணி நிலையாதே. புத்தியினால் கண்ணாடியில் தோன்றி மாய்ந்து விடும் கான் இவற்றை கண்ணாடியில் கனவில் கான். ஆகையினாலே கண்ணாடியில் தோன்றுகின்ற பொருளும் கனவிலே தோன்றுகின்ற அந்த செயலும் பயனற்றது. இதே போல தோன்றி மறைகின்ற மாயை கண்டு நீ வெறுத்தல் வேண்டும் என்று அழகாக இந்த ஒரு செய்தியினை கூறுகிறார் என கூறி, இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்து திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் மீளவும் இதை சிந்திக்க இருக்கிறோம், நிறைவு செய்ய இருக்கிறோம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தமிழா. வாடி மாதவர் வாடி மணிமரி வாடி மாநிலம் வாடி நல் ஆணினம் வாடி நார்மறை வாழி மலைமுகில் வாரி வாழி வாரி வைதிக சைவ வழக்கேவே. திருச்சிட்டம்பரம்.